السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله صلوات الله وسلامه عليه وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, குரானுக்கு அடுத்தபடியாக ஹதீஸ் நூல்களில் மிகவும் ஆதாரப்பூர்வமான நூல் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கோர்வை செய்த அஸ்ஸஹீஹ் என்ற நூல். வானத்திற்கு கீழே குர்ஆனுக்கு பிறகு ஸஹீஹுல் புகாரியை தவிர, ஸஹீஹுல் புகாரிக்கு தவிர வேறு ஒரு ஆதாரப்பூர்வமான நூல் இல்லை என்பது அனைத்து முஸ்லிம் அறிஞர்களுடைய யோகோபித்த முடிவாகும். அந்த நூல்களில் அந்த நூலில் இறுதி பகுதிகளைத்தான் நாம் படித்து வருகிறோம். இதற்கு முந்திய பல கல்வி வகுப்புகளிலே கிதாபுல் ஃபிதன் என்ற ஒரு பாடத்தை படித்தோம். இப்போது நாம் படிக்கிற பாடம் அல் இஃதிஸாம் பில் கிதாபி வஸ்ஸுன்னதி, வேதத்தை குர்ஆனையும் சுன்னாவையும் பற்றி பிடித்தல், உறுதியாக அதை பின்பற்றுதல் என்ற பாடத்தை படித்து வருகிறோம். இதிலே நாம் இன்று படிக்க இருக்கிற ஹதீஸுகள் என்னவென்றால், அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக, பூஇஸ்து பி ஜவாமிஇல் கலிமி, பூஇஸ்து நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன், அதாவது அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களை பற்றி நமக்கு சொல்கிறார்கள். புஇஸ்து பஅஸ அனுப்பினான், புஇஸ அனுப்பப்பட்டான், புஇஸ்து நான் அனுப்பப்பட்டுள்ளேன், பி ஜவாமிஇல் கலிமி, ஜாமிஅத்துன் என்ற பதத்தின் பன்மை ஜவாமி, ஜாமிஅத்துன் என்றால் ஜமஅ, ஜமாஅத்துன் ஜம்மன், இப்ப ஜமாஅத்து தொழுகை என்று சொல்கிறோம் அல்லவா, அந்த வேர் சொல்லிலிருந்து வந்ததுதான். அனைத்தையும் தனக்குள் ஒருங்கிணைத்துக் கொள்கிற, ஒன்று சேர்த்து கொள்கிற என்ற பொருளிலே இந்த பதம் பயன்படுத்தப்படுகிறது. ஜாமிஅத்துன், அனைத்தையும் தனக்குள் ஒருங்கிணைத்துக் கொள்ளக்கூடியது, ஒன்று சேர்த்து கொள்ளக்கூடியது. அல் கலீம், குர்ஆனிலும் இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ளது. அல் கலீம் என்பது வாசகம் அல்லது வார்த்தை, வாக்கியம், இது போன்ற பொருள் இதற்கு உண்டு. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், விரிவான பொருள் கொண்ட, நல்ல கவனிங்க, விரிவான விசாலமான பொருள் கொண்ட சுருக்கமான வார்த்தைகளை கொடுத்து நான் அனுப்பப்பட்டுள்ளேன். ஒருங்கிணைந்த, ஒருங்கிணைத்துக் கொள்ளக்கூடிய, அதாவது ஷார்ட், சுருக்கமானது வார்த்தை ஆனால் கருத்தோ விரிவானது. நன்மையான அனைத்தையும் தனக்குள் உள்ளடக்கியது. ஒரு விஷயத்தை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என்றால், அது குர்ஆனில் இருந்தோ ஹதீஸில் இருந்தோ, அதைவிட முழுமையான வார்த்தையை அங்கு யாராலும் கூறியிருக்க முடியாது. குர்ஆனில் சொல்லப்பட்ட வார்த்தையாக இருந்தாலும் சரி, அல்லது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிற வார்த்தையாக இருந்தாலும் சரி. உதாரணத்திற்கு, கிரிமினல் பனிஷ்மெண்ட்ஸ்,
கொலை குற்றங்களுக்குரிய தண்டனைகள். இதை அல்லாஹ் குறிப்பிட்டதற்கு பிறகு வலக்கும் ஃபில் கிஸாஸி ஹயாதுன், பழிக்கு பழி வாங்குவதில் தான் உங்களுக்கு வாழ்வு இருக்கிறது, அதாவது உங்கள் வாழ்க்கை பாதுகாப்பு இருக்கிறது. எவ்வளவு சுருக்கமான வார்த்தை, எவ்வளவு சுருக்கமான வாக்கியம். இந்த சுருக்கமான வாக்கியத்திலே இஸ்லாம் கூறுகிற தண்டனைகள், கிரிமினல் குற்றங்களுக்கு, வன்முறை குற்றங்களுக்கு இஸ்லாம் கூறுகிற தண்டனை தான், குர்ஆன் கூறுகிற, அல்லாஹ் கூறுகிற தண்டனை தான் மிகச் சரியானது. இதை தவிர அனைத்தும் எந்த விதத்திலும் வாழ்க்கைக்கு உதவாதது என்பதை புரிய வைப்பதற்கு வலக்கும் ஃபில் கிஸாஸி ஹயாத்துன், தண்டனையை கூறிவிட்டு இப்படி நீங்கள் பழி வாங்கினால்தான் உங்களுக்கு வாழ்க்கை இருக்கிறது, வாழ்க்கையின் பாதுகாப்பு இருக்கிறது, வாழ்க்கையின் அனைத்து சுபிட்சங்களும் இதில் தான் இருக்கிறது. இப்படி விவரித்துக் கொண்டே போகலாம். இந்த வார்த்தைக்கு, இந்த சட்டம் சரியானது என்பதற்கு இந்த வார்த்தையை விட இந்த இடத்துல வேறு ஏதாவது ஒரு வாசகத்தை வைக்க முடியுமா? நான் கூறுகிற சட்டம் நீதமானது, நேர்மையானது, சரியானது என்று நீண்ட நீண்ட பக்கங்கள் இப்படியே கூறிக்கொண்டு போவதெல்லாம் ஒரு பக்கம் வைத்துவிட்டு இன்னொரு பக்கம் இந்த பழிக்கு பழி தண்டனையில் தான் உங்களுக்கு வாழ்க்கையே இருக்கிறது, உங்கள் வாழ்வே இதில் தான் இருக்கிறது. இந்த ரெண்டு வாசகத்தையும், இந்த பக்கம் பக்கமாக எழுதப்பட்ட வாசகங்களை ஒரு தட்டிலும், இந்த ஒரு வாசகத்தை ஒரு தட்டிலும் வைத்து நிறுத்தி பாருங்கள், அல்லாஹ்வுடைய கூற்று எவ்வளவு சுருக்கமானது ஆனால் எவ்வளவு ஆழமானது. அது போன்று ஹதீஸுகளிலே நீங்கள் பார்த்தால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஒரு கூற்று, மென்மை அது இருக்கும் செயலை அழகுபடுத்திவிடும், மென்மை ஒரு செயலில் இருந்து எடுக்கப்பட்டால் அந்த செயலை அது அசிங்கப்படுத்திவிடும். மென்மையா நடந்து கொள்ளுங்கள், மிருதுவாக நடந்து கொள்ளுங்கள் என்பதற்கு இதைவிட ஒரு அழகான வாக்கியம் இருக்குமா? மாகான ரிஃப்கு ஃபீ ஷைஇன் இல்லா ஸானஹு வமா நுஸிஅ மின்ஹு இல்லா ஷானஹு. இப்படி பக்கம் பக்கமாக ஹதீஸுகளிலிருந்து நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கூற்றுகளை எடுத்துக்கொண்டு கூறிக்கொண்டே இருக்கலாம். குர்ஆன் வசனங்களிலிருந்து குர்ஆனின் வாசகங்களை கூறிக்கொண்டே இருக்கலாம். இங்கே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதைத்தான் சொல்கிறார்கள், புஇஸ்து பி ஜவாமிஇல் கலிமி, கருத்துகள் விசாலமான, வார்த்தைகள் சுருக்கமான வேதத்தை கொண்டு, ஞானத்தை கொண்டு நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன். இப்ப புரியுதா உங்களுக்கு? புஇஸ்து பி ஜவாமிஇல் கலிமி, நீங்கள் குர்ஆனிலே தேடினால் அத்தனையும் அடைந்து கொள்ளலாம், ஹதீஸிலே தேடினால் அத்தனையும் அடைந்து கொள்ளலாம், எல்லாம் இருக்கிறது. இதில் இல்லாதது இல்லை, இதில் இல்லாதது இல்லை. ஆழ்ந்து சிந்தித்தால் இதற்குரிய விளக்கங்களை நீங்கள் அடைந்து கொண்டே போகலாம். கடலின் ஆழத்தை அடைய முடியாதது போன்று இதனுடைய ஆழம், இதனுடைய கருத்துக்களை நீங்கள் தேடிக்கொண்டு செல்ல 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 இறை அச்சத்தை அடிப்படையாக வைத்து, நேரான சிந்தனையை அடிப்படையாக வைத்து இதை நாம் ஆராய்ச்சி செய்து கொண்டே இருந்தால் இதிலிருந்து ஞானத்தை அல்லாஹ் நமக்கு ஊற்றுக்கண்ணை போல உதித்தொடச் செய்வான். நிபந்தனை இதுதான், தக்குவா இருக்க வேண்டும், தெளிவான சிந்தனை இருக்க வேண்டும். தக்குவா இல்லாமல் அல்லது கோணல் புத்தியோடு தேடினால் நேரான வழி, நேரிய சிந்தனை கிடைக்காது. புரியுதா? அப்ப குர்ஆனை குறை சொல்லக்கூடாது, உங்களை தான் குறை சொல்லிக்கிறோம். தக்குவா இல்லாமல், நேரிய சிந்தனை இல்லாமல் யார் குர்ஆனை புரட்டுகிறார்களோ அவர்கள்தான் கோணல் புத்தி உள்ளவர்களே தவிர குர்ஆனிலேயே கோணல் இல்லை. கொஞ்சம் நல்ல கவனமா கேட்கணும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், புஇஸ்து பி ஜவாமிஇல் கலிமி. ஹதீஸ் கொஞ்சம் நீளமா இருக்குது, நம்ம அதையும் படிச்சிருவோம். அப்புறம் இந்த பாடத்தோட இந்த ஹதீஸ் எப்படி தொடர்பு கொள்கிறது என்பதை பார்ப்போம். அச்சுறுத்தலை கொண்டு நான் உதவி செய்யப்பட்டுள்ளேன். அச்சுறுத்தலை கொண்டு என்றால் என்னை பற்றி என் எதிரிகள் அச்சுறுத்தப்படுவார்கள், என் பெயரை கேட்டாலே அவர்களுக்கு பயம் வந்துவிடும், நாங்கள் புறப்பட்டு விட்டோம் என்று தெரிந்தாலே அவர்களுக்கு பயம் வந்துவிடும். புரியுதா? முஸ்லிம்களை பற்றி இத்தகைய பயத்தை அல்லாஹ் போட்டு விட்டான். அல்லாஹ் அதனால சொல்றான், ஃபலா தக்ஷௌ அன்னாஸ வக்ஷௌனி, டே முஸ்லீமே நீ மக்களை பயப்படாதடா. என்ன பயப்படுறாங்கறான் முஸ்லீம் சொல்றான், மக்களை பயந்துக்குங்க அல்லாஹ் பயப்படாதீங்கறான். இன்னைக்கு முஸ்லீம்களுடைய நிலைமை என்ன? அல்லாஹ் சொல்றான் முஸ்லீம்களுக்கு, நீ மக்களை பயப்பட வேணாம், யாரு எவ்வளவு பெரிய ஆயுதங்களை எவ்வளவு பெரிய படை தயாரிப்போட வந்தாலும் நீ என்ன பயந்துகிட்டு போய் நின்னா நான் உன்னை பாத்துக்கிறேன் அப்படிங்கிறான். இவன் என்ன சொல்றான், ஓ அங்க ஏ இங்க அது இது இது மக்களை பத்தியே பயமுத்தி பயமுத்தி. அல்லாஹ்வுடைய பயம் உங்களுக்கு, அல்லாஹ்வுடைய பயம் இல்லாம நீ என்னத்தை செஞ்சாலும் அல்லாஹ்வுடைய உதவி வராது. ஆனா நீ அல்லாஹ்வுடைய பயத்தோட சும்மா கையில கிடைக்கிற கம்பு எடுத்துட்டு போனா கூட அந்த கம்பு கத்தியா மாறிப்பிடும். பத்ரு போர்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபிக்கு கிளைய அவருடைய கத்தி போயிருச்சு, கிளைய ஒடிச்சு கையில கொடுத்தாங்க, கத்தியா மாறிடுச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒஃபாத்தாகி ரொம்ப காலம் வரைக்கும் அவர் அந்த வாளை வச்சிருந்தார். ஒண்ணும் இல்ல, மைதானத்துல போய் நின்றுட்டு மண்ணை விட்டு எரிஞ்சா கூட போதும், எல்லாருடைய கண்ணும் குருடா போயிடும். அன்னைக்கு செஞ்ச உதவியை இன்னைக்கும் அல்லாஹ் செய்வான். ஆனா என்ன, அன்னைக்கு இருந்த ஷரத்து இன்னைக்கு இல்ல, பிரச்சனை தான். அன்னைக்கு இருந்த ஷரத்து இன்னைக்கு இல்ல. அன்னைக்கு முஸ்லிம்கள் ஒற்றுமையாக இருந்தார்கள், இன்று முஸ்லிம்கள் பிளவுபட்டிருக்கிறார்கள். அன்று முஸ்லிம்கள் மூமின்களாக முத்தகி பயமுள்ளவர்களாக இருந்தார்கள், இன்று முஸ்லிம்கள் மூமின்களாக அல்லாஹுவின் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக தக்வாவுடையவர்களாக இல்லை. வநுசிருத்து பிர்ருஹ்மி, அச்சுறுத்தலை கொண்டு நான் உதவி செய்யப்பட்டுள்ளேன். சரி, ஒபைனா அனநாயிமுன், நான் தூங்கிக் கொண்டிருந்த போது ரஐ துணி, என்னை நான் பார்த்தேன். உதீத்து பிமஃபாத்திஹி கஸாயினில் அர்தி, பூமியின் உள்ள பொக்கிஷங்களின் சாவிகள் எல்லாம் என்னிடம் கொண்டு வரப்பட்டது. ஃபவுதுஅத் ஃபியதி, என் கரத்திலே அவை வைக்கப்பட்டன. இதோட ஹதீஸ் முடிஞ்சிருச்சு. அதாவது என் உம்மத்திற்கு துன்யாவின் செல்வங்கள் எல்லாம் கொடுக்கப்படும் என்ற முன்னறிவிப்பு. அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்று விட்டார்கள், இறந்து விட்டார்கள், நீங்கள் இந்த துன்யாவை தான் இப்போது நக்கிக் கொண்டிருக்கிறீர்கள். அல்லாஹு அக்பர், இந்த துன்யாவிற்காக இந்த துன்யாவை தான் நீங்கள் உறிஞ்சு கொண்டிருக்கிறீர்கள், சப்பி கொண்டிருக்கிறீர்கள். எப்படி ஒரு கண்ணு குட்டி தன்னுடைய தாயின் மடியிலிருந்து பால் சப்புமா இல்லையா, அந்த வார்த்தை தான் பயன்படுத்தல் ஹசூனஹா. அந்த மாதிரி துன்யாவை சூஸ்தே தும்லோ, அதை உறிஞ்சு கொண்டிருக்கிறீர்கள். அதாவது அந்த அளவுக்கு துன்யா மேல பேராசை கொண்டு இந்த துன்யாவை அடைய நீங்கள் அலைந்து கொண்டிருக்கிறீர்கள். சரியா? அப்ப இதோட இந்த பாடத்துல ஒரு ஹதீஸ் முடியுது. சரி, இந்த ஹதீஸ் இந்த பாடத்தின் முதல் தலைப்பு என்ன? என்ன தலைப்பு? அல் இஹ்திஸாம் பில் கிதாபி வஸ்ஸுன்னா, குர்ஆன் சுன்னாவை பற்றி பிடித்தல். இந்த ஹதீஸ் குர்ஆன் சுன்னாவை பற்றி பிடித்தல் என்ற அந்த கருத்தை எப்படி கொடுக்கிறது? புரியணுமா இல்லையா? குர்ஆன் சுன்னாவை மட்டுமே பின்பற்றுங்கள், அதை அடிப்படையாக வையுங்கள், ஆதாரமாக வையுங்கள், அதை விட்டு விலகாதீர்கள், அதான பாடத்துடைய மைய கருத்து. அந்த கருத்தை இந்த ஹதீஸ் எப்படி கொடுக்கிறது? இந்த ஹதீஸின் முதல் வாசகம் என்ன? புஇஸ்து பி ஜவாமிஇல் கலிமி, மனப்பாடம் பண்ணிரணும். புஇஸ்து பி ஜவாமிஇல் கலிமி, புஇஸ்து பி ஜவாமிஇல் கலிமி. என்ன சொல்ல வருகிறார்கள் இமாம் புகாரி அவர்கள்? முஸ்லிம்களே, குர்ஆனை விட்டுவிட்டு ஹதீஸை விட்டுவிட்டு வேறு எங்கும் போய் அறிவை தேடாதீர்கள். குர்ஆனிலே தேடுங்கள் விளக்கத்தை, சட்டத்தை தேடுங்கள், ஒழுக்கத்தை தேடுங்கள், ஞானத்தை தேடுங்கள், அறிவியலை தேடுங்கள், வரலாறை தேடுங்கள். உங்கள் நபியின் ஹதீஸுகளிலே ஞானத்தை தேடுங்கள், வாழ்க்கையை தேடுங்கள், அரசியலை தேடுங்கள், அஹ்லாக்குகளை தேடுங்கள், ஒழுக்கங்களை தேடுங்கள், பண்பாடுகளை தேடுங்கள், சமூகவியலை தேடுங்கள், எல்லாமே அதற்குள் இருக்கிறது. புஇஸ்து பி ஜவாமிஇல் கலீம், ஏனென்றால் நம் நபிக்கு கொடுக்கப்பட்ட ஞானம் அது சுருக்கமானது ஆனால் விசாலமானது, விரிவானது. அனைத்து நல்ல விஷயங்களையும் தனக்குள் கொண்டது, அனைத்து நன்மைகளையும் தனக்குள் பொதிந்து கொண்டது. எனவே குர்ஆன்ல கிடைக்காதது, ஹதீஸ்ல கிடைக்காதது என்று ஒன்று இல்லை. அத்தனை அடிப்படை சட்டங்களையும் அல்லாஹ் இதில் தெளிவுபடுத்திதான் நமக்கு இறக்கி இருக்கிறான். திபியான லிகுல்லிஷை, அதற்கு மேல் விளக்கமாக நபியின் ஹதீஸுகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு வழங்கி இருக்கிறான். ஆகவே குர்ஆனை விட்டுவிட்டு, ஹதீஸை விட்டுவிட்டு, அவருடைய சொல்லு நல்லா இருக்குது, அவருடைய உபதேசம் நல்லா இருக்குது, அவருடைய பேச்சு நல்லா இருக்கு என்று யாராவது குர்ஆனுக்கு முரண்பட்டு அல்லது குர்ஆனை விட்டுவிட்டு அல்லது ஹதீஸை விட்டுவிட்டு சென்றால் அவர்கள் நபியின் இந்த நர்பாக்கியத்தை இழந்து விட்டார்கள். இப்படிப்பட்ட ஒரு பெரிய பொக்கிஷத்தை, கஜானாவை அவர்கள் தவற விட்டு விட்டார்கள். அதனாலதான் கண்ணியத்திற்குரியவர்களே, யாரெல்லாம் குர்ஆன் ஹதீஸை அடிப்படையாக வைக்காமல் அவர் கூறினார் இவர் கூறினார் என்று விலகி சென்றார்களோ, பாருங்கள், அவர்களுடைய உரைகளிலும் சரி, அவர்களுடைய கல்வி வகுப்புகளிலும் சரி, இன்னும் அவர்களுடைய வாழ்க்கையிலும் சரி, குர்ஆனை கொண்டு எந்த பிரயோஜனமும் அடையாதவர்களாக மணிகணக்காக பேசிவிடுவார்கள். ஆனால் ஒரு குர்ஆன் ஆயத்தை கூட தங்கள் உரைக்கு பயன்படுத்தி இருக்க மாட்டார்கள், ஒரு ஹதீஸை கூட தங்கள் பேச்சுக்கு பயன்படுத்தி இருக்க மாட்டார்கள். இது என்ன? வழிகேட்டின் ஆரம்பமும் இதுதான், வழிகேட்டின் இறுதியும் இதுதான். வழிகேட்டின் ஆரம்பமும் இதுவே, இறுதியும் இதுவே. ஆக இமாம் அவர்கள் நமக்கு என்ன சொல்கிறார்கள் என்றால், குர்ஆனை பற்றி பிடியுங்கள், ஹதீஸை பற்றி பிடியுங்கள். புஇஸ்து பி ஜவாமிஇல் கலிம், நமக்கு முன் சென்ற அத்தனை அறிஞர்களும், சஹாபாக்களில், தாபிஈன்களில், தபுஉத் தாபிஈன்களில், இமாம்களில் அத்தனை பேரும் அவர்கள் கல்வியிலே அடைந்த அந்த தகுதியை குர்ஆனை கொண்டும் ஹதீஸை கொண்டும் தான் அடைந்தார்கள். எதை கொண்டு அடைந்தார்கள்? குர்ஆனை கொண்டும் ஹதீஸ். இதை மனனம் செய்தார்கள், இதை புரிந்தார்கள், இதை செயல்படுத்தினார்கள். அவர்களின் உள்ளங்களை, அவர்களின் உள்ளங்களை, நெஞ்சங்களை ஞானத்தின் ஊற்றுகளாக அல்லாக்கிவிட்டார். சத்தியத்தின் பிறப்பிடமாக, தெளிவான சிந்தனையின் நீரோடையாக ஆக்கிவிட்டார். அவர்கள் பேசினால் இறையச்சம், ஞானம், சத்தியம், குர்ஆனின் வார்த்தைகள், குர்ஆனின் வசனங்கள், குர்ஆனின் கருத்துகள் அப்படியே ஒவ்வொரு விஷயத்திற்கும் வெளிப்பட்டுக் கொண்டிருந்தன. பாருங்கள், சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலே எத்தனை சிக்கலான இடங்களில் எல்லாம் இந்த குர்ஆனை கொண்டு அந்த சிக்கலை தீர்த்திருக்கிறார்கள். ஒரு கூட்டம் அலி ரழியல்லாஹு அன்ஹு அவர்களையும் அவர்களை சார்ந்தவர்களையும் குர்ஆனுடைய ஒரு வசனத்தை கொண்டு காஃபிர் என்று கூறிவிட்டு சென்று விட்டார்கள். யாரை? யாரை? அலி ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை. நீ காஃபிராகி விட்டாய். மஅதல்லாஹ், அல்லாஹ் சொல்கிறான், இன்னில் ஹுக்மு இல்லா லில்லாஹ், அதிகாரம் இல்லை அல்லாஹ் ஒருவனுக்கே தவிர. நீ அந்த அதிகாரத்தை மக்களுக்கு கொடுத்துட்ட, காஃபிரா போயிட்ட, இனி உன் கிலாபத்துக்கு கீழே நாங்கள் இருக்க மாட்டோம், நீ தௌபா செய், காஃபிரா போயிட்ட என்பதை ஒத்துக்கொண்டு எங்களுக்கு முன்னாடி தௌபா செய், அப்பதான் உங்களை ஹலீஃபாவா ஏத்துப்போம், இல்லைன்னா ஏத்துக்க மாட்டோம்னு போயிட்டாங்க. இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை அலி அவர்கள் அனுப்புகிறார்கள். இது கொஞ்சம் விரிவான சம்பவம், கொஞ்சம் சுருக்கமா மட்டும் சொல்றோம். இப்னு அப்பாஸ் இதே விஷயத்தை வைக்கிறாங்க, எந்த அலியை நீங்கள் ஹலீஃபாவாக ஏற்றுக்கொள்ள சொல்கிறீர்களோ அவர் காஃபிராகி விட்டார். ஏன்? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் மனிதர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்துட்டாரு. அல்லாஹ் சொன்னா ஹுக்மு இல்லா லில்லாஹ். கண்ணியத்திற்குரியவர்களே, யாரெல்லாம் சஹாபாக்களுக்கு எதிராக குர்ஆனை பயன்படுத்துகிறார்களோ, மார்க்க ஆதாரங்களை பயன்படுத்துகிறார்களோ, அவர்களெல்லாம் இந்த வழிகட்ட கூட்டத்தின் இனங்கள், இந்த வழிகட்ட கூட்டத்தின் இனங்கள். சஹாபாக்களுக்கு தெரியாத, அவர்கள் புரியாத ஒரு குர்ஆன் வசனம் இல்லை என்பிற்குரியவர்களே. அதாவது என்ன அர்த்தம்? நாம் புரிந்து செயல்பட்டதை விட அழகாக செயல்படுத்தியவர்கள் சஹாபாக்கள். இப்ப இப்னு அப்பாஸ் வந்தார்கள், என்னப்பா சேதி பிரச்சனை இது? ஓ சரி, நான் குர்ஆனிலிருந்தே உங்களுக்கு பதில் கூறினால் நீங்கள் அதை ஏற்றுக்கொள்வீர்களா? சரி ஏற்றுக்கொள்வோம். நீங்கள் மாயிதாவிலே ஹஜ்ஜுடைய அந்த வசனங்களை படித்திருக்கிறீர்களா? ஹஜ்ஜுக்கு செல்லும் போது வேட்டை பிராணிகளில் ஒரு வேட்டை பிராணியை ஒருவர் கொன்றுவிட்டால் அதற்குரிய விலையை நிர்ணயிப்பதற்கு யஹ்கும் பிஹி தவா அஜ்லிம் மின்கும், உங்களில் உள்ள இரண்டு நீதமானவர்கள் அங்கே தீர்ப்பு செய்ய வேண்டும், இந்த பிராணிக்கு என்ன விலை என்று அந்த விலையை அவர் தர்மம் கொடுத்து விட வேண்டும். புரியுதா? இந்த இடத்துல ஒரு இரண்டு நீதமானவர்களுக்கு அல்லாஹ் அதிகாரம் கொடுக்கிறான். ஒரு வேட்டை பிராணியின் விலையை நிர்ணயித்து ஒரு இபாதத்தை பூர்த்தி செய்வதற்கு, ஒரு குற்றத்தின் தண்டனையை நிறைவு செய்வதற்கு. என் முஸ்லிம்களே, முஸ்லிம்களுடைய உயிரை பாதுகாப்பதற்கு அலி அவர்கள் இரண்டு நீதமானவர்களை நடுவராக்கினால் காஃபிராகி விட்டாரா என்ன கேட்டார்கள். ஒரு செத்த பிராணியின் விலையை நிர்ணயித்து ஒரு குற்றத்தின் தண்டனையை நிறைவேற்றுவதற்கு இரண்டு நீதவான்களுக்கு அல்லாஹ் அதிகாரம் தருகிறான். இங்கே பிளவுபட்ட இரண்டு முஸ்லிம்கள் ஒன்று சேர்ந்து முஸ்லிம்களின் இரத்தங்கள் பாதுகாக்கப்படுவதற்கு அலி அவர்கள் ஒருவரை நடுவராக்கிவிட்டால் காஃபிர் என்று சொல்கிறீர்களா? பாதி கூட்டம் தௌபா செஞ்சு பின்னாடி வந்துட்டாங்க. யார் பின்னாடி? இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பின்னால். புரியுதா? அப்ப குர்ஆனுக்குள் அவ்வளவு இருக்கிறது. பிரச்சனை என்ன? படிக்காதது. பிரச்சனை என்ன? புரியாதது. முதல் முதல்ல நீங்கள் தேடுகிற கல்வி குர்ஆனுடைய கல்வியாக இருக்கட்டும். ஒழுங்கா ஒரு ஆசிரியர் இடத்துல அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அதிலிருந்து ஆரம்பித்து குல்லாவது பிரபின் நாஸ் வரைக்கும் அதை ஓதி முதல் கட்டமா அதனுடைய அர்த்தத்தையாவது ஒரு முஅல்லிமிடத்தில் அமர்ந்து படிக்க ஆரம்பித்து விடுங்கள். தர்ஜுமா இருக்குது, தர்ஜுமா படிக்கலாம், படிக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஏற்படக்கூடிய சந்தேகங்களுக்கு விளக்கங்கள் வேண்டும். இறக்கப்பட்ட வசனங்கள் எங்கே இறக்கப்பட்டன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதற்குரிய முஅல்லிம் அங்கே தேவை. இதைத்தான் இமாம் அவர்கள் நமக்கு சொல்கிறார்கள், புஇஸ்து பிஜவாமிஇல் கலிமீ, குர்ஆனிலே அவ்வளவு இருக்கிறது. இதை எடுத்துக்கொண்டவர் இது அல்லாத எல்லாவற்றையும் விட்டு தேவையற்றவராக ஆகிவிட்டார். இதை தவிர மற்றவற்றையெல்லாம் எடுத்துக்கொண்டவர் ஒரு காலம் இதிலிருந்து தேவையற்றவராக ஆகவே முடியாது. எப்படி? குர்ஆனும் சுன்னாவும் இருந்தால் ரிச் மேன், வி ஆர் ரிச், வேற எதுவுமே நமக்கு தேவையில்லை. வேற நிறைய படிச்சுட்டீங்க, இன்ஜினியர் படிச்சீங்க, டாக்டர் படிச்சீங்க, எம்பிபிஎஸ் படிச்சீங்க, எம்காம் படிச்சீங்க, எம்பிஏ எல்லாம் படிச்சீங்க, ஆனால் அந்த கல்வி உங்களை இந்த இரண்டிலிருந்தும் தேவையற்றவர்களாக ஆகுமா? ஆகுமா? ஒரு காலம் ஆகாது. புரியுதா? அடுத்த ஹதீஸ்க்கு போவோமா? இந்த ஹதீஸ் நல்லா புரிஞ்சுச்சா? இன்ஷா அல்லாஹ் அமல் செய்வோமா? இன்ஷா அல்லாஹ். அடுத்த ஹதீஸ் என்ன? இந்த ஹதீஸையும் அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். வபிஹி கால ஹத்தஸன அப்துல் அஸீஸ் இப்னு அப்துல்லாஹ் கால ஹத்தஸன லைஸ் அன் சயீத் இன் நபீஹி அன் அபி ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அன் அன்நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால மா மினல் அம்பியா நபிய் இல்லா உஅதிய மினல் ஆயாதி மா மிஸ்லுஹு ஊமின அவ் கால ஆமன அலைஹில் பஷர் وإنما كان الذي أوتيته وحيا أوحاه الله إلي فأرجو أني أكثرهم تابعا يوم القيامة صلى الله على نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم சொல்கிறார்கள், இதற்கு முன்னால் அனுப்பப்பட்ட எல்லா இறை தூதர்களுக்கும் அல்லாஹ் தஆலா ஓர் அத்தாட்சியை, ஓர் ஆதாரத்தை கொடுத்திருக்கிறான். அதாவது மூஜிசா என சொல்லப்படும் நபிமார்களுக்கு கொடுக்கப்படுகிற அத்தாட்சிக்கு பெயர் மூஜிசா. அந்த மூஜிசாவை வைத்துத்தான் அந்த தூதர் உண்மையானவர், இறைவன் புறத்திலிருந்து அனுப்பப்பட்டவர், அல்லாஹுவின் மீது பொய்யுரைப்பவர் அல்ல. அவர் கூறுகிற அனைத்தும் அல்லாஹுவின் புறத்திலிருந்து சொல்லப்படுபவை என்பதை மக்கள் நம்பிக்கை கொள்வார்கள். புரியுதா இல்லையா? புரிஞ்சா இல்லையா? ஏன் முஜிசா இல்லாமல் ஆதாரம் இல்லாமல் சொல்வதாக இருந்தால் யார் வேண்டுமானாலும் அல்லாஹ்வின் மீது பொய் கூறி தன்னை தூதர் என்று கூறிவிடலாம். அப்படி கூறியவர்கள் எல்லாம் இழிவுபட்டார்களே. எதனால் இழிவுபட்டார்கள்? அவர்களிடத்தில் முஜிசா இல்லாததால். முஜிசா இல்லாததால் அவர்கள் இழிவுபட்டார்கள். அவர்களுடைய பேச்சிலே முரண்பாடு வந்துவிடும். அவர்கள் சொல்வார்கள், ஆனால் அது நடக்காது. செய்ய முடியும் என்று சொல்வார்கள், ஆனால் பலவீனப்பட்டு விடுவார்கள். இப்படி வரலாற்றிலே பலர் கேவலப்பட்டிருக்கிறார்கள். தன்னை நபி என்று கூறியதற்கு பிறகு அல்லாஹ் அவர்களை கேவலப்படுத்தி விடுவார். ஒரு நபி அப்படி அல்ல. அவர் நபி என்பதற்கு அல்லாஹ் அவருக்கு கொடுக்கிற முஜிசா. அந்தந்த நபியின் காலத்திலே என்னென்ன ஒரு கலை முன்னோடியாக இருந்ததோ அந்த கலையை கொண்டே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு முஜிசாவை அந்த நபிக்கு கொடுப்பான். மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திலே சூனியம் தலை தூக்கி இருந்தது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த சூனியங்களை எல்லாம் மிகைக்கின்ற ஒரு பேர் அற்புதத்தை தன் நபி மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்தார். கைத்தடியை போட்ட உடனேயே அது பெரும் பாம்பாக மாறி அனைத்து பாம்புகளையும் முழுங்கி விட்டது. முழுங்கி போச்சு, கதையே க்ளோஸ். இனி அதுக்கு மேல வேற சாப்டரே கிடையாது. என்னத்த சூனியத்தை கொண்டு வருவோம் நீனு? அத்தனை பேரும் அவ்வளவு நாளா ரெடி பண்ண சூரியத்தை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய தடி போட்ட அடுத்த செகண்ட்ல எஸ்கேப் ஆகிருச்சு, வயிற்றுக்குள்ளார முடிஞ்சிருச்சு. இனி என்னத்தை செய்யறது? பார்த்தாங்க எல்லாரும், எப்பா இது நம்ம செய்யற சூனிய மாதிரி அல்ல இவர் செய்யறது. அவ்வளவுதான், சூனியக்காரர்கள் எல்லாம் சஜிதாவிலே விழுந்து விட்டார்கள். அப்படியே விழுந்து விட்டார்கள், அவ்வளவுதான், பணிந்து விட்டார்கள். ஆமன்னா பிரபில் ஆலமீன், ரபி மூசா வ ஹாரூன், அகிலங்களின் இறைவன் மூசா ஹாரூனுடைய இறைவனை நாங்கள் ஈமான் கொண்டு விட்டோம் அப்படின்னு எல்லாரும் ஈமான் இஸ்லாத்துக்குள்ளார வந்துட்டாங்க. நபி ஈசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய காலத்தில் மருத்துவத்தின் ஒரு பெரிய புரட்சி. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், நீங்க என்னடா மருத்துவம் பண்ண முடியும்? என் நபிக்கு நான் கொடுக்குறேன் பாருங்க, பிஸ்மில்லாவை வச்சே மருத்துவம். உங்கள் மருத்துவம் எதை கைவிட்டு விட்டதோ அதை என் பிஸ்மில்லா குணப்படுத்தும். சுப்ஹான் அல்லாஹ் ரப்பில் ஆலமீன். எப்படி என் நபி பிஸ்மில்லாவை உச்சரிக்கும் போது நீங்கள் எந்த மருத்துவ எந்த நோய்களை எல்லாம் கைவிட்டு விட்டீர்களோ இனிமேல் செய்ய முடியாது என்று அதை என் நபி குணப்படுத்துவார், என் உத்தரவை கொண்டு குணப்படுத்துவார். பிறவி குருடனுக்கு யாருக்காவது கண்ணு கொடுத்துருக்கிறீங்களா நீங்க? என் நபி கொடுப்பாரு பாருங்க, தடவுங்க பிஸ்மில்லா சொல்லி. இது துப்ரி உல் அக்மஹ வல் அபரஸ பி இத்னி வயது துஹ்ருஜுல் மௌதா பி இத்னி. எப்படிப்பட்ட அற்புதம்! பிறவி குருடன் பிஸ்மில்லா சொல்லி கண்ணை தடவுவாங்க, அப்புறம் பார்த்தா கண்ணு பார்த்துருவாரு. குஷ்டரோகிகள், வெண்குஷ்டம், உடல்ல ஏற்பட்ட குஷ்டம் பிஸ்மில்லா சொல்லி தடவுனா அவருக்கு எல்லாமே அப்படியே சுகமாகி போயிடும். வீட்டில் சாப்பிட்டுட்டு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களிடத்தில் வர்றதுக்குள்ளார நீ என்ன சாப்பிட்ட, என்ன வச்சிருக்கன்னு சொல்லிடுவாங்க. டெக்னாலஜி, நீ கேமரா வச்சு சேட்டலைட்டில் பார்க்கறதுக்கு முன்னாடியே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பிஸ்மில்லா சொன்னோன்னா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு காட்டி கொடுத்துறான். கேமரா எல்லாம் தேவை கிடையாது. என்ன இந்த சயின்ஸ் டெக்னாலஜிலாம் இல்லாமலேயே இப்போ ஒரு இடத்துல நடக்கிறது இங்கே பார்க்கணும்னா என்ன தேவை? சயின்ஸ் தேவையா இல்லையா? முடியுமா பார்க்க சயின்ஸ் இல்லாம? டிவி என்ன சயின்ஸ், இன்டர்நெட் என்ன சயின்ஸ், மைக் என்ன சயின்ஸ், செக்யூரிட்டி கேமரா என்ன சயின்ஸ், அதெல்லாம் வச்சு செட்டப் எல்லாம் பண்ணதுக்கு பிறகுதான் இப்ப நம்ம லைவ் டெலிகாஸ்ட் பண்ற மாதிரி பார்க்க முடியும். பார்க்க முடியுமா இல்லைன்னா? பார்க்க முடியாது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அந்த பிரச்சனையவே எல்லாம் வைக்கல. நீங்க எல்லாம் பக்கம் பக்கமா படிச்சுட்டு வந்து அதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணுவீங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிஸ்மில்லா சொன்ன உடனே நீ வீட்டில் பிரியாணி தானே சாப்பிட்ட, ஆட்டுக்கறி மாட்டுக்கறி தானே சாப்பிட்டன்னு கிளீனா சொல்லுவாங்க. என்ன மிச்சம் பண்ணி வச்சுட்டு வந்திருக்கிறது சொல்லிடுவாங்க. உனபிக்கும் பிமா குலுனா ஃபீ புயூத்திக்கும் வமா தத்தஹிரூன், நீங்கள் வீட்டில் சாப்பிடுவதையும் வீட்டில் சேகரித்து வைத்திருப்பதையும் நான் உங்களுக்கு சொல்லிவிடுவேன். இதெல்லாம் எப்படி? அல்லாஹ்வுடைய கட்டளையை கொண்டு. களிமண்ணில் பறவையை செய்வாங்க, பிஸ்மில்லான்னு சொல்லி அது வாயில ஊதுவாங்க, பறந்து போயிட்டே இருக்காது. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். இப்படிப்பட்ட அற்புதங்களை அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்தான். சரி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் எத்தகைய அற்புதத்தை கொடுத்தான்? இதான் நம்ம படிக்கிறதுக்கு இந்த பாடத்தினுடைய தொடர்புடைய சம்பவம். இப்ப எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் ஒரு மொஜிசாவை கொடுத்தான். அந்த மொஜிசாவை கொண்டு மக்கள் அந்த நபியை நம்பிக்கை கொண்டார்கள், ஈமான் கொண்டார்கள். நான் கொடுக்கப்பட்டதோ இன்னமா காணல்லதி ஊத்தி துகு, நான் கொடுக்கப்பட்டதோ இறை செய்தி, அந்த செய்தி அல்லாஹ் எனக்கு வஹி அந்த இறை தூது மூலமாக எனக்கு அறிவித்தான். கொஞ்சம் நல்ல கவனமா கேளுங்க. எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் மோஜிசாவை கொடுத்திருக்கிறான். அந்த மோஜிசாவை கொண்டுதான் மக்கள் எல்லாம் நம்பிக்கை கொண்டார்கள். எனக்கு கொடுக்கப்பட்டதோ அது இறை செய்தி, அந்த செய்தியை அல்லாஹ் எனக்கு வஹியாக அனுப்பினான். எனவே நான் ஆதரவு வைக்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் ஆதரவு வைக்கிறேன் அந்த நபிமார்களை பின்பற்றியவர்களை விட என்னை பின்பற்றுபவர்கள் அதிகமாக இருப்பார்கள் என்று. ஏன்? அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட மூஜிசாக்கள் எல்லாம் அவர்கள் காலத்தில் வாழ்ந்தவர்களால் தான் பார்க்க முடியும். அவர்களுடைய காலத்துக்கு பிறகு வாழ்ந்தவர்களால் அதை பார்க்க முடியாது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறவி குருடரை குணப்படுத்தினார்கள் என்பதை நாம் படித்து தெரிஞ்சுக்கிறோமே தவிர நேரடியாக பார்க்க முடியுமா? வேறு யாரும் பார்க்க முடியுமா? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய கைத்தடி பாம்பாக மாறியது என்பதை அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்தவர்கள் தான் பார்த்தார்கள். அவர்களுக்கு பின்னால் வந்தவர்களால் அதை தெரிந்து கொள்ள முடியுமே தவிர பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ஏனைய பல அற்புதங்களை கொடுத்து கொண்டே இருந்தாலும் வாழும் அற்புதமாக, எப்படி எப்படி வாழும் அற்புதமாக, நிரந்தரமான அற்புதம், கியாமத்து வரைக்கும் இந்த அற்புதத்தை கியாமத்து வரை பார்க்கக்கூடிய மக்கள் எல்லாம் பார்ப்பார்கள். இந்த அற்புதம் எப்படிப்பட்டது? அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அற்புதங்கள் எல்லாம் அல் அம்ருல் மஷ்ஹூத், பார்க்கப்படுகிற அல்லது கேட்கப்படுகிற ஒரு அற்புதம். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த அற்புதமும் சிந்திக்கப்படக்கூடிய, ஆராய்ச்சி செய்யப்படக்கூடிய, கல்வியின் ஊற்றாக விளங்கக்கூடிய ஒரு அற்புதத்தை அல்லாஹ் கொடுத்தான். எனவேதான் இதை அறிந்து கொள்பவர், இதை படிப்பவர், இதை சிந்திப்பவர் நிச்சயமாக அவர் நபியை பின்பற்றியாக வேண்டும். சமீபத்தில் டாக்டர் அப்துல்லா பெரியார் தாசன் இஸ்லாமுக்கு வந்தாரு. அவருடைய ஸ்டேட்மெண்ட் என்ன? குர்ஆனை விமர்சனம் செய்வதற்காக நான் பிறந்தேன் என்று சொன்னார். எதற்காக? மற்ற மதங்களை எப்படி விமர்சனம் செய்து கொண்டிருந்தேனோ அது போன்று குர்ஆனையும் விமர்சனம் செய்ய வேண்டும் என்பதற்காக குர்ஆனை திறந்தேன். ஆனால் கடைசியில் நான் குர்ஆனுக்கு கட்டுப்பட்டு விட்டேன். குர்ஆன் என்னை மாற்றிவிட்டது. அதற்கு கட்டுப்பட்டவனாக, ரப்புக்கு கட்டுப்பட்டவனாக, ரப்பை பயந்தவனாக குர்ஆன் என்னை மாற்றிவிட்டது. என்னால் அதில் எந்த முரண்பாடையும் காண முடியவில்லை. அதனுடைய எந்த சட்டங்களும் சரி, அறிவியல் விளக்கங்களும் சரி, 40 வருஷம் நான் சேர்த்த அறிவை கொண்டு ஆராய்ச்சி செஞ்சு பார்த்ததுல என்னால இதுல எந்த தப்பையுமே கண்டுபிடிக்க முடியல. இந்த மாதிரி ஒரு அப்துல்லா இல்ல, ஒரு அப்துல்லா இல்ல, எத்தனை அப்துல்லாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலிருந்து உலகம் முழுக்க வந்திருக்கிறார்கள். சுப்ஹானல்லாஹி ரப்பில், ஒரு வசனத்தை கேட்டார் ஒருத்தர், இன்னா அஃதைனாகல் கௌதர் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர் இன்ன ஷானியக ஹுவல் அப்தர். இவ்வளவுதான் கிடைச்சிச்சு ஒருத்தருக்கு வசனம். பின்னாடி எழுதினார், மாஹாதா கௌலல் பஷர், இது மனுஷனுடைய பேச்சு கிடையாதுப்பா, இது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து, இறைவன் புறத்திலிருந்து வந்த வேதம் அப்பா அப்படின்ட்டார். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லலாம். எதற்கு சொல்கிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், எனக்கு கொடுக்கப்பட்டது வஹி, அல்லாஹ்வின் வாக்கு, அல்லாஹ்வின் பேச்சு எனக்கு அற்புதமாக கொடுக்கப்பட்டுள்ளது. புரியுதா? இந்த பேச்சை கொண்டு நான் என்ன ஆதரவு வைக்கிறேன்? அந்த நபிமார்களை பின்பற்றியவர்கள் அதிகமாக இருப்பதை விட என்னை பின்பற்றுபவர்கள் அதிகமாக இருப்பார்கள். அப்ப இந்த ஹதீஸினுடைய இந்த கடைசி பகுதியை வைத்து நீங்க நம்ம தலைப்போட ஒட்டி பாருங்க. எனக்கு அல்லாஹ் கொடுத்தது வஹி, குர்ஆன். இது இதைத்தானே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இந்த குர்ஆனை கொண்டு நான் நபியாக அனுப்பப்பட்டதால் என்னை பின்பற்றுபவர்கள் அதிகமாக இருப்பார்கள், என்னை கொண்டு நம்பிக்கை கொள்பவர்கள் இஸ்லாமிற்குள் நுழைபவர்கள் அதிகமாக இருப்பார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள் என்றால், அதிலிருந்து நாம் தெரிய வருவது என்ன? குர்ஆன் தான் ஹிதாயத்துடைய வாசல். என்ன தெரிய வருகிறோம்? குர்ஆன் தான் ஹிதாயத்துடைய நேர்வழியினுடைய வாசல். குர்ஆனை கொண்டுதான் ஒரு மூமின் ஹிதாயத்தை தேட வேண்டும். குர்ஆனை படிப்பது கொண்டு, குர்ஆனை பரப்புவது கொண்டு, குர்ஆனை செயல்படுத்துவது கொண்டுதான் ஒரு முஸ்லிம் நேர்வழியை தேட வேண்டும். இதை பற்றி பிடிக்காமல், இதை செயல்படுத்தாமல் அவர் நபியை பின்பற்றியவராக ஆக மாட்டார் என்பதை முதலாவதாக புரிய வேண்டும். நாம் நபியை பின்பற்றக்கூடியவராக ஆக வேண்டும் என்றால் அங்கு முதல்ல எதை பின்பற்ற சொல்கிறார்கள்? வஹியை கற்றுக்கொள்ளுங்கள், குர்ஆனை கற்றுக்கொள்ளுங்கள். இரண்டாவது, நீங்கள் ஒருவரை அல்லாஹுவின் பக்கம் அவனுடைய வேதத்தின் பக்கம் அழைப்பதாக இருந்தால் குர்ஆனை கொண்டு அழையுங்கள். உதுஉ இலா ஸபீலி ரப்பிக பில் ஹிக்மதி வல் மௌஇதத்தில் ஹஸனத். ஞானத்தை கொண்டும் அழகிய அறிவுரையை கொண்டும் அவர்களை அல்லாஹ்வின் பக்கம், உங்கள் இறைவனின் வழியின் பக்கம் அழையுங்கள் என்றால் எது ஞானம்? யாசீன் வல் குர்ஆனில் ஹகீம், தில்க ஆயாத்துல் கிதாபில் ஹகீம். ஞானம் பொருந்திய வேதம் இது, ஞானமிக்க வேதத்தின் மீது சத்தியமாக. டாக்டர் அப்துல்லாவுடைய பேச்சை திரும்ப ஒரு தடவை நம்ம சொல்றோம். இன்னொரு சந்தர்ப்பத்தில் இங்க பேசும்போது சொன்னாங்களே, சூரா லுக்மான்ல முதல்ல எடுக்கிறாரு, பல இடங்கள்லாம் எடுத்து பார்த்து தேடிட்டு கடைசியில் சூரா லுக்மான்ல வந்து ஞானம் நிறைந்த வேதத்தின் மீது சத்தியமாக. அப்ப ஞானம் நிறைந்த வேதம் என்றால் ஞானத்தை யாராவது ஒருத்தன் தேவையில்லை என்று சொல்வானா? மூளை குழம்பியவனை தவிர வேறு யாரும் ஞானம் எனக்கு தேவையில்லை என்று சொல்ல மாட்டான். சரியா? அப்ப இந்த குர்ஆனை கொண்டு நாம் முழுமையான ஞானத்தை அடையலாம், முழுமையான ஹிதாயத்தை அடையலாம். அப்ப நபியை பின்பற்றுவதாக இருந்தால் முதலாவதாக எதை பற்றி பிடிக்க வேண்டும்? குர்ஆனை பற்றி பிடிக்க வேண்டும். நபியினுடைய உம்மத்திலே நாம் ஆவதாக இருந்தால் குர்ஆனை கொண்டுதான் ஆக முடியும், குர்ஆனை பரப்புவது கொண்டுதான் ஆக முடியும். புரியுதா? அப்ப இந்த விஷயத்தை தான் இமாம் புகாரி அவர்கள் இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு புரிய வைக்க விரும்புகிறார்கள். திரும்ப ஒரு தடவை சுருக்கமா சொல்றோம். இந்த பாடத்துல முதல் ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், புஇஸ்து பி ஜவாமிஇல் கலிமி, வார்த்தை சுருக்கமான பொருள் நிறைவான வேதங்களை கொடுத்து, வாக்கியங்களை கொடுத்து. வாக்கியங்கள் என்று சொன்னார்கள், அது குர்ஆனில் உள்ள வாக்கியங்களும் பொருந்தும், ஹதீஸினுடைய வாக்கியங்களும் பொருந்தும். வார்த்தை சுருக்கமான கருத்துகள் நிறைந்த விஷயங்களை கொண்டு நான் அனுப்பப்பட்டுள்ளேன். அப்ப இந்த விஷயத்தை கூறி இமாம் புகாரி அவர்கள் சொல்கிறார்கள், குர்ஆனை பற்றி பிடியுங்கள், ஹதீஸை பற்றி பிடியுங்கள், கல்வியை இதை கொண்டு தேடுங்கள், இதிலிருந்து ஞானத்தை தேடுங்கள், இதிலிருந்து சத்தியத்தை தேடுங்கள். இரண்டாவது ஹதீஸிலே, ஏனைய நபிமார்களுக்கெல்லாம் பல அற்புதங்கள் கொடுக்கப்பட்டாலும் எனக்கு கொடுக்கப்பட்ட அற்புதமும் வஹி, அது நிரந்தரமானது, நிலையானது, ஒரு காலத்தோடு முடிவடையக்கூடியது கிடையாது. எனவே எனக்கு பின்னால் நீங்கள் நேர்வழி அடைய வேண்டும் என்றால், என்னை பின்பற்றியவர்களாக ஆக வேண்டும் என்றால், குர்ஆனிலிருந்து என் பக்கம் வாருங்கள், குர்ஆனை பின்பற்றி என் பக்கம் வாருங்கள், குர்ஆனை பற்றி பிடித்து குர்ஆனை கற்றுத்தேர்ந்து என் பக்கம் வாருங்கள். அதனாலதான் மார்க்க அறிஞர்கள் முதலில் கற்றுக் கொடுக்கும் போது குர்ஆன் ஓத கற்றுக் கொடுப்பார்கள், அதை உச்சரிக்க கற்றுக் கொடுப்பார்கள், அதன் பொருளை கற்றுக் கொடுப்பார்கள், பிறகு ஹதீஸுகளை சேர்த்து குர்ஆனுடைய விளக்கங்களை கற்றுக் கொடுப்பார்கள். இதுதான் நம்முடைய கல்வியின் அடிப்படையாக இருக்க வேண்டும். சரி, அடுத்து குர்ஆன் சுன்னாவை பற்றி பிடித்தல் என்ற இந்த பகுதியின் இரண்டாவது பாடம், பாபுல் இத்திதா பி சுனனி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த பிரிவுக்கு இமாம் அவர்கள் தலைப்பு இப்படி அமைக்கிறார்கள், அதாவது ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தை, சுன்னத்துகளை பின்பற்றுதல். சுனன் என்பது சுன்னத்துன் என்ற வாசகத்தின் பண்மை. அல் இக்திதா என்றால் பின்பற்றுதல். இப்ப தொழுகையில் சொல்வோம் அல்லவா முக்ததி, இமாம் முக்ததி, முக்ததி என்று சொல்வோம், பின்னால் சொல்பவரை முக்ததி. ஏன்? இவர் இமாமை பின்பற்றுகிறார். இமாம் அல்லாஹ் அக்பர் என்று சொன்னால் இவரும் அல்லாஹ் அக்பர் என்று சொல்வார். இமாம் ருக்குவிற்கு சென்றால் இவரும் ருக்குவிற்கு செல்வார். இமாம் எழுந்திருத்தால் இவரும் எழுந்திருப்பார். இமாமை விட்டு இவர் பிரிய முடியுமா? இமாம் சலாம் கொடுக்கிற வரைக்கும் அந்த மாதிரி மௌத்தா போற வரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பின்பற்றுவதை தவிர நமக்கு வழியே கிடையாது. புரியுதா? இமாம எது வரைக்கும் பின்பற்றுவோம்? எது வரைக்கும்? சலாம் கொடுக்கிற வரைக்கும். இங்க ரசூலுல்லாஹ்வை எது வரைக்கும் பின்பற்றணும்? வாழ்க்கைக்கு சலாம் கொடுக்கிற வரைக்கும், தொழுகைக்கு சலாம் கொடுக்கிற வரைக்கும் இமாம பின்பற்றணுமா இல்லையா? வாழ்க்கைக்கு சலாம் சொல்ற வரைக்கும் பின்னாடி உள்ளவங்களுக்கு எல்லாம் அஸ்ஸலாமு அலைக்கும், நான் போயிட்டு வரேன், இனி உங்களை நான் பார்க்க மாட்டேன், இனிமேல் நானே உங்களை பார்க்க மாட்டேன், நான் பார்க்க போறதெல்லாம் வேற ஆளுங்களை பார்க்க போறேன், யார மலக்குகளை பார்க்க போகிறேன், நல்லவர்களா இருந்தால் நல்ல மலக்குகளை பார்க்க போவாங்க. அல்லாஹு அக்பர். அப்ப அதனால இவங்களுக்கு எல்லாம் சலாம் சொல்ற வரைக்கும் நம்ம யாரை பின்பற்றணும்? நபியின் சுன்னாவை பின்பற்ற வேண்டும். இப்திதா. சரி, இது பாடத்தின் தலைப்பு. பாடத்தின் இன்னொரு தலைப்பாக அல்லது இந்த தலைப்பினுடைய அடுத்த தொடராகவே இமாம் அவர்கள் குர்ஆனுடைய ஒரு வசனத்தை பதிவு செய்து அதற்கு அவர்கள் ஒரு விளக்கம் எழுதுகிறார்கள். பாடத்துடைய தலைப்பு பார்த்தீங்களா எவ்வளவு பெருசா இருக்குன்னு. இது ஒரு தலைப்பு. அடுத்து என்ன தலைப்பு? சூரத்துல் ஃபுர்கானுடைய 74வது வசனம், வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா. இந்த துவா தெரியுமா? ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வதுர்ரியாத்தினா குர்ரத அயுனின் வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா. யா அல்லாஹ், எங்கள் மனைவிகள் மூலமாக, எங்கள் சந்ததிகள் மூலமாக கண் குளிர்ச்சியை எங்களுக்கு வழங்கு. ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வதுர்ரியாத்தினா குர்ரத அயுனின் வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா. அந்த ஆயத்தின் அந்த துஆவின் கடைசி பகுதியை இமாம் அவர்கள் இங்கே தலைப்பில் அமைத்திருக்கிறார்கள். என்ன? வஜஅல்னா, எங்களை ஆக்கு. நல்லா கவனிச்சுங்க. வஜஅல்னா, எங்களை நீ ஆக்கு. அல்லாஹ்வை பார்த்து நம்ம சொல்றோம், ஜஅல ஆக்கினான், இஜஅல் நீ ஆக்கு, நா எங்களை, எங்களை நீ ஆக்கு. லில் முத்தகீன், தெரிஞ்ச வார்த்தை தான் உங்களுக்கு எல்லாம், இரையச்சம் உள்ளவர்களுக்கு, அல்லாஹுவை பயந்து கொண்டவர்களுக்கு, அல்லாஹ்வை பயந்து கொண்டவர்களுக்கு எங்களை ஆக்கு. இமாமன், தலைவர்களாக, வழிகாட்டிகளாக. இப்ப வாங்க, குர்ஆன் ஹதீஸ புரியறதுக்கு சஹாபாக்கள் தாபிஈன்களுடைய விளக்கம் தேவை என்பதற்கு வாங்க. ஏன் குர்ஆன் ஹதீஸ போதும்ல? குர்ஆன் ஹதீஸ வழிகாட்டி, அதை தவிர எங்களுக்கு வேற எதுவும் தேவையில்லை. நம்மளும் அதான் சொல்றோம், அவர்களும் அதை சொல்கிறார்கள். ஆனா நம்ம சொல்றது, ரெண்டு பேரும் சொல்றதுக்கு இடையில வானத்திற்கும் பூமிக்கும் இடையில அர்த்தம் இருக்குது. வானத்திற்கும் பூமிக்கும் இடையில உள்ள இடைவெளி இருக்கிறது. நல்லா கவனமா கேட்டுக்கு. குர்ஆன் ஹதீஸை தான் பற்றி பிடிக்க வேண்டிய இமாம் புகாரி அவ்வளவு நேரமா தான் சொல்றாங்க. அதுக்கு தான் தனியா பாடமே போட்டாங்க. எல்லாரும் பின்னாடி எங்கெங்கயோ போறீங்களப்ப அங்கெல்லாம் போயிடாதீங்க, குர்ஆன் பின்னாடி வந்துருங்க, ஹதீஸ் பின்னாடி வந்துருங்கன்னு சொல்லிட்டு. ஆனா பிரச்சனை என்ன? குர்ஆன் பின்னால் வாருங்கள், ஹதீஸ் பின்னால் வாருங்கள் என்று அழைப்பவர்கள் எல்லாம் உண்மையில் குர்ஆனை தான் சொல்கிறார்களா, ஹதீஸை தான் சொல்கிறார்களா, அதான் பிரச்சனை. புரிஞ்சா இல்லையா? என்ன பிரச்சனை? குர்ஆன் சுன்னாவை பின்பற்றுங்கள், குர்ஆன் சுன்னாவை அணுகுங்கள், நபி உங்களுக்கு போதித்தது போன்று, நபி சஹாபாக்களுக்கு போதித்தது போன்று, சஹாபாக்கள் தங்கள் மாணவர்களுக்கு போதித்தது போன்று, அவர்கள் தங்கள் மாணவர்களுக்கு போதித்தது போன்று அணுகுங்கள். உங்கள் மன இச்சைக்கு ஏற்ப அணுகி விடாதீர்கள். இதுதான் டிஃபரண்ட். என்ன வித்தியாசம்? என்ன? நாம் மனிதர்களின் கூற்றுகளை ஏற்கவில்லை. எந்த ஒரு தனி நபரின் வழிகாட்டுதலையும் குர்ஆன் சுன்னாவை புறக்கணித்து விட்டு ஏற்றுக்கொள்ளவில்லை. குர்ஆன் சுன்னாவிற்கு விளக்கமாக மூத்த அறிஞர்களின் அந்த ஜமாஆ, அந்த ஒருமித்த கூட்டம் என்ன சொன்னார்களோ அதை விளக்கமாக வைத்து அணுகுவோம். நம்ம காலத்தில் ஃபித்னாக்களும் குழப்பங்களும் மன இச்சைகளும் தடுமாற செய்துவிட்டதற்கு பிறகு, நம்மை கூட்டங்களாக குழுக்களாக நாம் பிரிந்து விட்டதற்கு பிறகு, கல்வியில் முதிர்ச்சி இல்லாத நிலையை அடைந்து விட்டதற்கு, கல்வியில் முதிர்ச்சி இல்லாத நிலையில் இருக்கும் போது, இன்னைக்கு குர்ஆனை படிக்கிறதா இருந்தா, குர்ஆன்ல இருந்து ஒரு விஷயத்தை எடுக்கிறதா இருந்தா, அதுக்கு முதல்ல என்ன தேவை? என்ன தேவை? குர்ஆன்ல இருந்து ஒரு சட்டத்தை புரியணும், முதல்ல என்ன தேவை? அரபி தெரியணும். நம்ம அரபி படிக்கிறதுக்கு எத்தனை வருஷம் ஆகும் சொல்லுங்க? குறைஞ்சது ஒரு மதரசால போய் முழு நேரமா ரொம்ப கண்ணும் கருத்துமா கரெக்டா படிச்சா கூட வெறும் அரபி படிக்கிறதுக்கே 3 வருஷம் ஆயிடும். கண்டினியூவா டே அண்ட் நைட் நீ கரெக்டா படிச்சா, மனப்பாடம் பண்ணி நல்ல திறமையா படிச்சா குறைஞ்சது 3 வருஷம் வேணும் ஒழுங்கா படிக்கிறது. அதுக்கு பிறகு குர்ஆன்ல சொல்லப்பட்ட வார்த்தைகள் என்ன அர்த்தத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ளன என்பதை புரிவதற்கு அப்புறம் அடுத்த ஹதீஸ படிக்கணும். புரியுதா இல்லையா? அப்புறம் இந்த ஹதீஸில் பயன்படுத்தப்பட்டிருக்கிற வார்த்தை என்ன அர்த்தத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ளது என்பதை படிப்பதற்கு ஹதீஸின் ஷரஹை படிக்கணும். அதோட சேர்த்து குர்ஆனை படிக்கும்போது தான் புரியும். குர்ஆனை படிக்கும்போது தான் சட்டம் எடுக்க முடியும். புரியும் என்றால் என்ன அர்த்தம்? சட்டம் எடுக்க முடியும், விளக்க முடியும். இதை எட்டுறதுக்கு குறைஞ்சது கண்டினியூவா போராடினாலும் கூட ஒரு 10-15 வருஷமாவது அடிப்படையாக தேவை. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சஹாபாக்களுக்கு இதை எப்படி கொடுத்து விட்டான்? அரபி அவர்களின் பிறப்பிடம், அந்த பிறப்பிடத்தில் தான் அவர்கள் பிறந்தார்கள். தாய்மொழி அவர்களுக்கு, எப்படி சங்க காலத்தில் வாழ்ந்தவர்களை சங்கத்தமிழ் பேசினார்கள் என்று சொல்வதை போன்று அரபியின் சுத்தத்தை, தெளிவை, இலக்கண இலக்கியங்களை அவர்கள் தாயின் மடியிலிருந்து பால் குடித்தது போன்று கற்றவர்கள். சரியா? இரண்டாவது, குர்ஆனின் ஆசிரியர் யார்? குர்ஆனின் ஆசிரியர் யார்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குர்ஆன் இறக்கியவன் அல்லாஹ், குர்ஆன் அல்லாஹ்வுடைய வாக்கு, அதை கற்றுக் கொடுத்த ஆசிரியர் யார்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அல்லாஹ்வுடைய வாக்கு அல்லாஹ் எந்த நபி மேல இறக்குனானோ அந்த நபியிடமிருந்து நேரடியா படிச்சவங்க. அப்ப அவங்களுக்கு தெரியாதது எங்களுக்கு தெரிஞ்சிரும்னு சொன்னா இது ரொம்ப ஓவரா தெரியல? அவர்களுக்கு புரியாதது எங்களுக்கு புரிந்துவிடும் என்று சொன்னால் இது கொஞ்சம் ஓவரா தெரியல? யோசிச்சு பாருங்க. அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம், சந்தேகம் கிடையாது குர்ஆன் சுன்னாவை பின்பற்ற வேண்டும் என்பதிலே கண்டிப்பா, ஆனா உங்கள் மன இச்சைக்கு ஏற்ப விளக்கம் கொடுத்து விடாதீர்கள். சஹாபாக்களிடத்திலிருந்து அதை படியுங்கள், அவர்களுக்கு முரண்பட்டு விடாதீர்கள். ஆய்வு செய்யுங்க, நல்ல கருத்துக்களை ஆய்வு செய்து அள்ளிக்கொண்டே இருங்கள். ஆனா அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, எங்களுக்கு தான் தெரியும்னு போயிடாதீங்க. புரியுதா? எதுக்கு இந்த விஷயத்தை சொல்ல வந்தேன்னு சொன்னா, இப்ப இந்த ஆயத்துங்க, இந்த ஆயத்தில் அல்லாஹ் என்ன சொல்றான், எங்களை இறையச்சம் உள்ளவர்களுக்கு இமாமா ஆக்குன்னா, எங்களுக்கு தான் குர்ஆன் இருக்கு, அப்புறம் எதுக்கு இன்னொரு இமாமு? எங்களுக்கு தான் ரசூல்லா இருக்காங்களே, எங்களுக்கு எதுக்கு இன்னொரு இமாமு? கேள்வி வருமா வரலதா? அவர்கள் புரிஞ்சுகிட்டபடி சிறப்பிற்குரிய முன்னோர்கள் யாரையுமே பின்பற்ற கூடாதுன்னு சொன்னா இந்த குர்ஆன் ஆயத்தை எங்க எப்படி வழங்க சொல்லுவாங்க? புரிஞ்சா இல்லையா? புரியல உங்களுக்கு? குர்ஆன் என்ன சொல்லப்படுது? வஜ்அல்னா லில் முத்தகீன இமாமா, இறையச்சம் உள்ளவர்களுக்கு எங்களை வழிகாட்டிகளாக ஆக்கு. நம்ம என்ன செய்யணும் துஆ செய்யும்போது, யா அல்லாஹ் எங்களை நீ இமாம்களாக ஆக்கு, இறையச்சம் உள்ளவர்களை நாங்கள் வழிநடத்தக்கூடிய இமாம்களாக ஆக்கு நம்ம துஆ செய்யறோம். எதுக்கு? அல்லாஹ் தான் குர்ஆன் இறக்கிட்டானே, எதுக்கு அல்லாஹ் தான் ஹதீஸ் இறக்கிட்டானே, அவங்கவுங்க படிச்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டித்தானே, அவங்க சொல்றபடி பேசினா அப்படித்தானே வரும். இந்த ஆயத்தை விளக்க முடியுமா? விளக்க முடியுமா? குண்டக மண்டக விளக்கணும், ஏதாவது சப்ப கட்டு கட்டி முரண்பட்டு தான் விளக்கணும். இமாம் புகாரி அழகா சொல்றாங்க பாருங்க, யார் இந்த குர்ஆன் சுன்னாவை வாழ்க்கையிலே பின்பற்றினார்களோ அவங்களுடைய செயலை பார்த்து தாங்க நீங்க குர்ஆன் சுன்னாவை பின்பற்றணும். தனியா இந்த பேப்பரை எடுத்துக்கிட்டு ஓடிட்டு போய் ரூம்ல பூட்டிக்கிட்டு எனக்கு புரியுது நான் இப்படித்தான் செய்வேன்னு செய்ய முடியாது. இப்ப உதாரணத்துக்கு அரபியில அகீமுஸ் சலா, குர்ஆன்ல வருதா இல்லையா அகீமுஸ் சலான்னு? சலான்னா அரபியில என்ன அர்த்தம்? அரபியில சலாத்துனா தொழுகன்னு அர்த்தம் கிடையாது, அங்கதான் பிரச்சனை. சலான்னா அரபியில என்ன அர்த்தம்? இதனுடைய முதல் அர்த்தம் என்ன தெரியுமா? அரபி லாங்குவேஜ் உடைய அர்த்தம் என்ன தெரியுமா? இந்த வளைஞ்சு இருக்கிற பெரம்ப தண்ணில ஊற போட்டு, வளைந்து வளைந்திருக்கிற பெரம்புகளை கம்ப தண்ணில ஊற போட்டுட்டு அப்புறம் நிமிப்பாங்க, நேராக்குவாங்க பாருங்க நெருப்புல காட்டி. புரியுதா இல்லையா? அதுக்கு பேரு தான் சலாத்துங்கிறது. அதுக்கு பேர் என்ன? சலாத்துன். பெண்ட் எடுக்கிறது, கரெக்டா சொல்லப்போனா பெண்ட் எடுக்கிறது, நிமித்தல், நேர்படுத்துதல். சரியா? அதுக்கு பிறகு இந்த அர்த்தத்தை அரபுகள் எதற்கு பயன்படுத்தினாங்கன்னு சொன்னா, அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செய்வதற்கு பயன்படுத்தினார்கள். துவா கேட்கிறோமா இல்லையா? ஏன்னா இந்த துவாவை கொண்டு நம்ம வாழ்க்கையை பெண்டெடுக்கிறோம், நம்ம வாழ்க்கையில ஏற்பட்ட சிக்கல்களை எல்லாம் நம்ம சரி செஞ்சுக்கிறோம். புரியுதா இல்லையா? நம்முடைய பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து கொள்கிறோம். அதே போல நம்முடைய குணங்கள் எல்லாம் துவாவை கொண்டு சரியா போகுது, பெருமை வராது. துவா கேட்கறவங்க பெருமை கொள்ள மாட்டாங்க. அல்லாவுக்கு முன்னாடி பணிஞ்ச கையை தூக்கி பிச்சைக்காரன் சொன்னதுக்கு பின்னாடி அப்புறம் என்னது பெருமை? கையை தூக்குனாலே முடிஞ்சு போச்சு. யா அல்லாஹ் நீ கொடுப்பவன், நான் வாங்குபவன். யா அல்லாஹ் நீ செல்வந்தன், நான் ஏழை. யா அல்லாஹ் நீ தேவையற்றவன், நான் தேவை உள்ளவன். நீ கொடுத்தாதான், நீ இந்த பாத்திரத்துல பிச்சை போட்டாதான் என்னால வைத்த கழுவ முடியும், இல்லைன்னா நான் மிஸ்கின் அப்படின்னு அல்லாஹுக்கு முன்னாடி எல்லாத்தையும் சரி பண்றது. அப்ப பிரார்த்தனைக்கு இந்த இரண்டாவது அர்த்தத்தை வச்சாங்க. இப்ப மார்க்கம் என்ன சொல்லுது? தொழுகை நிலைநிறுத்து என்றால், தொழுகை நிலைநிறுத்து, நான் பிரார்த்தனை கேட்டுட்டு முடிச்சுப்பேன், இதான் தொழுகைன்னு சொன்னா என்ன செய்யணும்? கழுத்தை வெட்டணும். எதை வெட்டணும்? குர்ஆனை ஹதீஸிலிருந்து பிரித்தால் ஒரு கூட்டம் சொல்லுதா இல்லையா? இந்த புண்ணியவான்கள் இருந்து பிரிந்து போன ஒரு கூட்டம் என்ன சொல்லுது? குர்ஆனே போதும், ஹதீஸ் தேவையில்லை, குர்ஆனே நிறைவா இருக்குது. அப்ப என்ன, அதனால என்ன செஞ்சாங்க இவங்கள்ட்ட? தொழுகையெல்லாம் இப்ப நம்ம தொழுகிற மாதிரி தொழுகையெல்லாம் கிடையாது, வேண்டியதில்லை. முடிஞ்சா இப்படியே ஒன்று ஒன்றாக இந்த குரங்கு வந்து ஆபத்தை பங்கு வச்ச கதைன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி வெட்டி 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 கடைசியில இஸ்லாத்தை விட்டு முற்றிலுமாக வெளியேறி விட்டார்கள். அப்ப அகீமு சலா என்பதற்கு ஹதீஸை நீங்கள் எடுக்காம அர்த்தம் செய்ய முடியுமா? வஆது ஜகா, ஜகாத்து கொடுங்கள். ஜகாத்னா என்ன அர்த்தம்? வளர்ச்சின்னு அர்த்தம். வளர்ச்சியை கொடுங்கள். என்னப்பா வளர்ச்சியை கொடுங்கள்? ஜகா எஸ்குனா வளர்ந்து வருது, பூ வளருதா இல்லையா? அதான் வளர்ச்சி. வஆது ஜகா, ஜகாத்தை கொடுங்கள், வளர்ச்சியை கொடுங்கள். என்ன வளர்ச்சியை கொடுக்கிறது? அல்லாஹ் சொல்றான், உன் செல்வத்தில் வளர்ந்து வருது பத்தியா, அதிகமா இருக்கு பத்தியா, அதை எடுத்து கொடு. அது கொடுக்கறதுனால இன்னும் வளர்ந்து கொண்டே இருக்கும். அப்ப தர்மத்திற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வச்ச பேரு ஜகாத். இது எங்க விளங்குவீங்க? அரபி லோகத்திலிருந்து விளங்க முடியாது, ஹதீஸிலிருந்து தான் விளங்க முடியும், முஸ்லிம்களிடம் இருந்து தான் விளங்க முடியும். வேதம் இறக்கப்பட்ட காலத்தில் உள்ள மக்கள் இதை எப்படி பின்பற்றினார்களோ அவர்களிலிருந்து தான் எடுக்க முடியும். இதான் இல்லையா உங்களுக்கு? அதுக்குதான் நம்ம என்ன சொல்றோம், எப்போ ஹதீஸுகளை ஆதாரங்களை பின்பற்றுங்கள், அதை கற்றுக்கொண்டவர்களிடம் இருந்து சஹாபாக்கள் தாபி அவர்கள் தான் நமக்கு சோர்ஸ். இப்ப இந்த ஆயத்துக்கு இமாம் புகாரி என்ன அழகா விளக்கம் சொன்னாங்க பாருங்க. இமாமா கால நத்ததி பிமன் கப்லனா வயத்ததி பினா மம்பாதனா. அல்லாஹ் அக்பர். என்ன சொல்கிறார்கள்? யா அல்லாஹ் எங்களை இமாம்களாக ஆக்கு, எங்களை இமாம்களாக ஆக்கு, நாங்கள் எங்களுக்கு முன்னுள்ளவர்களை பின்பற்றுவோம், எங்களுக்கு பின்வருபவர்கள் எங்களை பின்பற்றுவார்கள். நாங்கள் சஹாபாக்கள் தாபியின்களுடைய வழியில போவோம், எங்களுக்கு பின்னால் வருபவர்கள் எங்களை பின்பற்றுவார்கள். ஐம்மதன் நக்ததீபிமன் கப்லனா, ஒரு தலைவனை பின்பற்றினால்தான் இவன் அடுத்து தலைவனாக ஆக முடியும், உருப்படியான தலைவனாக ஆக முடியும். சரியா? ஒரு நபியை பின்பற்றினால்தான் அடுத்து அவர் பின்பற்றுவதற்கு தகுதியானவராக ஆக முடியும். ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கரை உமரை பார்த்து எனக்கு பின்னால் இந்த இருவரை பின்பற்றுங்கள் என்று சொன்னார்களா இல்லையா? நேர்வழி பெற்ற என் பிரதிநிதிகளை, ஹலீஃபாக்களை பின்பற்றுங்கள் என்று ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்? அவர்கள் நபியை முழுமையாக பின்பற்றினார்கள். அப்ப ஐம்மதன் நக்ததி பிமன் கப்லனா, யா அல்லாஹ் எங்களை தலைவர்களாக ஆக்கு. எப்படிப்பட்ட தலைவர்கள் என்றால், நாங்க முன்னாடி உள்ளவர்களை பின்பற்ற, எங்கள் ஜெனரேஷன் எங்களை பின்பற்ற. அப்ப அந்த செயின், மார்க்கம் என்பது செயின். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சஹாபாக்கள், தாபியீன்கள், தபுஉத் தாபியீன்கள், அப்படியே அந்த குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் வரக்கூடிய நன்மக்கள், இதுதான் மார்க்கம். இவங்க வழிகாட்டினாதான் ஒரு சின்ன புள்ள வளர்ந்து வரக்கூடிய ஒரு பாலகன், அவன் எப்படிங்க தொழுவான்? குர்ஆனை பார்த்து தொழுவானா? தன் தந்தையை பார்த்து தொழுவானா? தன் ஆசிரியரை பார்த்து தொழுவானா? பள்ளியில் படிக்கின்ற ஒரு மாணவன், அவன் குணமோ அவன் ஒழுக்கமோ சீர்பெற வேண்டும் என்றால் யாரை பார்ப்பான்? யாரை பார்ப்பான்? தன் ஆசிரியரை பார்ப்பான், தன் வழிகாட்டியை பார்ப்பான். அவரை பார்த்துதான் அவன் படிக்க வேண்டியதை படிப்பான். புரியுதா இல்லையா? இதுதான் இந்த வசனம் சொல்லுது. அப்ப இமாம் புகாரி அவர்கள் இந்த பாடத்தின் ஆரம்பத்திலேயே முதல்ல சொன்னாங்க, ரசூல்லாவுடைய சுன்னத்தை பின்பற்றுங்கன்னு சொன்னாங்க. இரண்டாவது சொன்னாங்க, குர்ஆனுடைய வசனத்தை சொல்றாங்க. அல்லாஹ் சொல்லக்கூடிய துஆவை நீங்க சிந்திச்சு பார்க்கலையா? என்ன கருத்து? அல்லாஹ் சொல்லக்கூடிய துவாவை நீங்கள் சிந்தித்து பார்க்கவில்லை. நம்மை எல்லாம் அல்லாஹ் இமாம்களாக ஆக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்க சொல்றானே, அல்லாஹ் எங்களெல்லாம் இமாம் ஆக்குன்னு சொல்லிட்டு நீங்க எப்ப இமாம் ஆவீங்க? உங்களுக்கு முன்னால் உள்ள நபியை சஹாபாக்களை பின்பற்றினால், அந்த குர்ஆன் சுன்னாவை பின்பற்றி நடந்தால் நீங்க இமாம்களாக ஆவீர்கள், உங்களுக்கு பின்னால் உள்ளவர்கள் உங்களை பின்பற்றுவார்கள். அதை விட்டுட்டு அவர் இவர் அந்த கருத்து, ஏன் கருத்து, ஓன் கருத்து, சொந்த கருத்து, சுய கருத்து எல்லாம் கொண்டு வந்தா முடிஞ்சு, இந்த நற்செய்திக்கு ஆளாக மாட்டீர்கள். அல்லாஹ் பாதுகாப்பானாக. இமாம் இப்னு அவுன் கூறுகிறார்கள், மூன்று விஷயங்களை நான் விரும்புகிறேன், எனக்கும் விரும்புகிறேன், என் சகோதரர்கள் எல்லோருக்கும் விரும்புகிறேன். அல்லாஹ் அக்பர். என்ன விரும்புகிறேன்? ஹாதிஹி சுன்னா அய்யத்அல்லமூஹா வயஸ்அலு அன்ஹா. நபியின் இந்த சுன்னத்தை இவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும், இதை இவர்கள் விசாரித்து கேட்டு கேட்டு இதை அவர்கள் படித்துக் கொள்ள வேண்டும். இமாம் இப்னு அவுன் சொல்கின்றார்கள், மூன்று விஷயத்தை நான் எனக்கும் விரும்புகிறேன். எவ்வளவு பெரிய இமாம். எனக்கும் விரும்புகிறேன், என் சகோதரர்களுக்கும் விரும்புகிறேன். முதல் விஷயம் என்ன? சுன்னாவை கற்றுக்கொள்ள வேண்டும், அதை கேட்டறிய வேண்டும், கேட்டறிய வேண்டும். வயஸ் அலுவான்ஹா, தர்ஜமாவை பாடு படிச்சுட்டு புரிஞ்சதெல்லாம் சரின்னு நம்பிடக்கூடாது. ஒரு துணை அது, அது என்ன துணை அது? பிறகு அதை கற்றவரிடமிருந்து கற்க வேண்டும். கற்றவர் என்றால் யார்? இன்னொருவரிடம் படித்தவர் தான். இப்ப நீங்க ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்னு சொன்னா, இன்னொரு இன்ஜினியர்கிட்ட படிச்சாதானே நீங்க இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் ஆவீங்க? மெடிக்கல் காலேஜில் படிச்சா இன்ஜினியர் ஆயிடுவீங்களா? ஆவீங்களா? ஒரு இன்ஜினியர்கிட்ட படிச்சாதான் நீங்க இன்ஜினியர் ஆவீங்க. ஒரு டாக்டர் படிச்சா நீங்க டாக்டர் ஆகலாம். ஒரு ஆர்கிடெக்ட் படிச்சா நீங்க ஒரு ஆர்கிடெக்ட் ஆகலாம். ஒரு அட்வொகேட்டிடம் படித்தால் நீங்கள் ஒரு அட்வொகேட்டாக ஆகலாம். ஆனா இங்க பிரச்சனை என்னன்னு சொன்னா, மார்க்கத்தை மட்டும் யார்ட்டையும் படிக்க மாட்டோம், நாங்க பெரிய முக்தி ஆயிரும், பெரிய முஹத்தீஸ் ஆயிரணும். நாங்களும் சும்மாவா? நீங்க மட்டுமா? துண்டை போட்டா போதுமா? எங்களுக்கு துண்டு போட முடியாது, நாங்களும் பேசுவோம் மணிக்கணக்கா விளக்கம் போது. கடைசியில் என்ன ஆயிடுது? பாத கோணி கோணி போய், கோணி கோணி போய் முடிஞ்சு போச்சு. உண்மையிலே சகோதரர்களே, இந்த குர்ஆன் ஹதீஸை பேச ஆரம்பித்த அல்லது இதன் பக்கம் மக்களை அழைக்க வேண்டும் என்று ஆரம்பித்த நம் சகோதரர்கள் எப்ப இவர்களிடத்துல சருகுதல் ஏற்பட்டு சொன்ன விஷயமெல்லாம் சரிதான். இந்த விஷயம் குர்ஆன் சுன்னாதான், குராபாத்தை விட்டுருங்க, அனாச்சாரத்தை விட்டுருங்க, பிதாத்தை விட்டுருங்க, அதை விடுங்க, இதை விடுங்க, தக்லீதை விடுங்க, தரிகாவை விடுங்க, குர்ஆன் சுன்னாவின் பக்கம் வாங்கன்னு சொன்னதெல்லாம் கரெக்டு. ஆனா எங்க திரும்ப பாத டேனாகணுச்சுன்னு சொன்னா, இந்த குர்ஆன் சுன்னாவை அவர்கள் தங்கள் மன இச்சைக்கு ஏற்ப புரிய ஆரம்பித்து விளக்கம் சொன்ன போது. அதுக்கு விளக்கம் இருக்கா இல்லையா? அதற்கு அறிஞர்கள் இருக்கிறாங்களா இல்லையா? அங்கிருந்து படிக்காம, அதனுடைய விளக்கங்களை படிக்காம இவங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா ஓகே, அந்த ஹதீஸை பத்தி ரொம்ப வாய் விசாலமா பேசுவாங்க. புரியலையா? இதெல்லாம் ரொம்ப முரண்பாடா இருக்கு, தூக்கி போட்டு முடிஞ்சு போச்சு கதை. ரொம்ப சிம்பிளா ஹதீசுகளை தரம் பிரிப்பதிலே மன இச்சை, ஹதீசுகளை புரிவதிலே மன இச்சை. இவர்கள் பிறரை திருப்திப்படுத்துவதற்கு என்னமோ அல்லாஹ் இவர்களை ஏஜென்ட் ஆகின மாதிரி. அப்பத்தானே காஃபிர்கள்லாம் ஏத்துப்பாங்க இந்த மார்க்கத்தை. அப்படி நிர்பந்தத்தை அல்லாஹ் நம்ம மேல விதிச்சானா? காஃபிர்களை திருப்திப்படுத்த வேண்டும் என்ற நிர்பந்தத்தை அல்லாஹ் நம்ம மீது விதிச்சானா? விதிக்கும். யாரையும் திருப்திப்படுத்த தேவையில்லை, அல்லாஹ்வை திருப்திப்படுத்தினா போதும். இந்த மாதிரியான நிறைய முரண்பாடுகள் வந்ததற்கு காரணம் என்ன? இந்த குர்ஆன் சுன்னாவை அணுகும் போது அதற்குரிய விளக்க அறிஞர்களின் விளக்கங்களை பெறாததால். அதனாலதான் சொல்றாங்க இமாம் அவங்க, இந்த சுன்னத்தை கற்றுக்கொள்ளுங்க, கேட்டு அறிந்து கொள்ளுங்கள். வல் குர்ஆன் அய்யதஃபஹமூஹு வயஸ்அலுன் நாஸ் அன்ஹு. இந்த குர்ஆனை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், இது குறித்து மக்களிடத்தில் கேளுங்கள். வயதுன் நாஸ் இல்லா மின் ஹைரின், மக்களுக்கு ஏதாவது செய்யறதா இருந்தா கண்டிப்பா நல்லதையே செய்யுங்க. அழகா, எவ்வளவு அழகான வார்த்தை. குர்ஆனை கற்றுக்கொள்ளுங்கள், ஹதீஸை கற்றுக்கொள்ளுங்கள், இதை விசாரித்துக் கொள்ளுங்கள், மக்களுக்கு நன்மை செய்யுங்க. உங்களால முடிஞ்ச ஒரு நன்மையை யாருக்காவது செஞ்சிருங்க. போயிட்டே இருக்கிறீங்க, ஒருத்தருக்கு பைக் ஸ்டார்ட் ஆகல, உங்களுக்கு தெரியும் டெக்னிக், ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருங்க. ஒரு வண்டி நின்றுச்சு, தள்ளி விடணும், ஆள் இல்லை, கஷ்டப்படுறாரு, தள்ளி விடுங்க. ஒரு வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு, அவருக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா செய்யுங்க. ஏதாவது ஒரு நன்மையை மக்களுக்கு செய்யுங்கள். அப்ப இந்த தலைப்போட நம்ம இந்த பாடத்தை நிறுத்திக் கொள்வோம். அடுத்து இந்த தலைப்புல இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஏறக்குறைய 10 ஹதீஸுகளை எழுதுறாங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த அமர்வுல அந்த ஹதீஸுகளை பார்ப்போம்.